புதேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களை, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், பால் சுவை மற்றும் அஞ்சல் பெட்டி. விதையாகும் கதைகள். அரண்மனை சுகமும் மரத்தடி நிழலும் ஒன்றே.
ஒரு நாட்டின் மன்னர் ஒவ்வொரு நாள் இரவும் நகர்வலம் வருவார். அப்போது அவர் தினமும் ஒரு இளைஞர் மரத்தடியில் அசைவின்றி சிலை போல் அமர்ந்திருப்பதை பார்ப்பார். ஒரு நாள் தனது குதிரையை நிறுத்தி இறங்கி, இளைஞரே, அமைதியாக இந்த மரத்தடியில் நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தால் ஒரு புத்தரை பார்ப்பது போல இருக்கின்றது. நான் தான் இந்த நாட்டின் அரசன். நான் உங்களை எனது அரண்மனைக்கு அழைக்கின்றேன் என்றார். அந்த இளைஞரும் எழுந்து நின்று போகலாம் என கூறினார். அரசனின் மனமோ, நான் இப்போது என்ன செய்வது? அரசனின் விருந்தாளியாக இருப்பதற்கு, அரண்மனையில் இருக்கும் சோகங்களை அனுபவிப்பதற்கு இவர் ஆர்வமாக இருப்பது போல் தோன்றுகின்றதே. இவர் உண்மையான துறவியே அல்ல என நினைக்கின்றது. இருப்பினும் தனது வார்த்தையிலிருந்து மாற முடியாத அரசர் அரண்மனையின் சிறப்பான இடத்தை கொடுத்து நல்ல வேலையாட்களை அமர்த்தி இளைஞனை கவனித்துக் கொள்ள இளம்பெண்களை ஏற்பாடு செய்தார். துறவி இது ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள கொள்ள அரசனின் மனதில் தனது துறவித்தன்மையிலிருந்து கீழிறங்கிக் கொண்டே வந்தார். 6 மாதம் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் தோட்டத்தில் உலாவியபடி பேசிக் கொண்டிருக்கையில் அரசன் துறவியை நோக்கி, ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க வேண்டும். அது என்னை துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. அதனால் 6 மாதங்களாக சரியாக தூங்கக்கூட முடியவில்லை என்றார். இளைஞரோ, கேளுங்கள் என்று கூறினார். உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும். நீங்களும் அரண்மனையில்தான் இருக்கின்றீர்கள். எல்லா சோகங்களையும் அனுபவிக்கின்றீர்கள். உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு என்ன என கேட்டார் மன்னர். என்றாவது ஒரு நாள் இந்த கேள்வி வரும் என்று எனக்கு தெரியும். உண்மையில் நான் இங்கே வருவதற்காக மரத்தடியில் எழுந்து நின்றபோதே அது உன்னுள் எழுந்துவிட்டது. நீ இந்த கேள்வியை அப்போதே கேட்டிருக்க வேண்டும். 6 மாதங்களை வீணடித்திருக்க வேண்டியதில்லை. நான் உனது கேள்விக்கு பதிலை இங்கு சொல்லப்போவதில்லை. நீ என்னுடன் உனது நதிக்கரை எல்லையை தாண்டி வர வேண்டும் என்றார் இளைஞர். இருவரும் நதியை கடந்தனர். கரையை கடந்தவுடன் இளைஞரோ, நான் தொடர்ந்து போகப் போகிறேன். என்னுடன் வர நீங்கள் தயாரா? இதுதான் என் பதில் என்றார். அரசரோ, என்னால் எப்படி வர முடியும்? என் அரண்மனை, அரசு, மனைவி, குழந்தைகள், மேலும் ஆயிரக்கணக்கான கவலைகளும் பிரச்சினைகளும் எனக்கு உள்ளன. என்னால் எப்படி உங்களோடு வர முடியும் என்றார். இளைஞரோ, வித்தியாசத்தை பார்த்தாயா? நான் போகின்றேன். நான் அரண்மனையில் எவ்வளவு மகிழ்வோடு இருந்தேனோ அதே மகிழ்வோடு மரத்தடியிலும் இருப்பேன். இம்மியளவும் கூடவும் குறைவும் இல்லாமல் நான் காட்டில் இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, எனது விழிப்புணர்வு அதேதான் என்றார் துறவி. தான் இவ்வளவு மோசமாக நினைத்ததை எண்ணி அரசர் மிக வருந்தினார். அவர் இளைஞரின் காலில் விழுந்து, இப்படி நினைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள். என்னை நினைத்தால் எனக்கே கேவலமாக இருக்கின்றது என்றார். நான் திரும்பவும் வருவதில் எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. ஆனால் உன் மீதுள்ள கருணையால் நான் வரப்போவதில்லை. என்னை போகவிடு. இந்த முழு உலகமும் பறந்து விரிந்திருக்கின்றது. எனக்கு எதுவும் பெரிதாக தேவையில்லை. ஒரு மரநிழல் மட்டுமே போதுமானது. எதுவாக இருந்தாலும் சரியே என்று தனியாக நடக்க துவங்கினார் துறவி.
¡Gracias!
பால் சுவை.
மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். மின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்.
வணக்கம் அரசே.
உன் பெயர் என்ன?
என் பெயரு ஆசாங்க.
நீ எதற்காக இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாய் தெரியுமா?
அது வந்து அரசே, நான் உங்களிடம் கடன் பட்டிருக்கிறேன்.
ஒன்றல்ல இரண்டல்ல, 10,000 தாலந்துகள் கடன்பட்டிருக்கிறாய்.
ஆமா அரசே.
வெகு நாட்களாக அதனை திரும்ப செலுத்தாமல் இருக்கிறாய்.
கூடிய சீக்கிரம் திருப்பி செலுத்திடுறேங்க.
ஒவ்வொரு முறையும் இந்த பதிலைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறாய்.
என்ன செய்யறதுங்க, எனக்கு வியாபாரத்துல நஷ்டத்துக்கு மேல நஷ்டமுங்க.
நீ கூறும் சமாதானங்களை இனி ஏற்பதற்கு இல்லை.
என் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்லைங்களே.
அப்படியானால் உன் உடைமைகள் யாவற்றையும் விற்று உன் மனைவி மக்களையும் அடிமைகளாக விற்று என் கடனை திருப்ப செலுத்து.
அரசே,
இது எனது ஆணை. இதை உடனே நிறைவேற்றாவிடில் விளைவு பயங்கரமாக இருக்கும்.
அரசே, அரசே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அரசே, தயவு காட்டுங்க அரசே. எப்படியாவது உங்க கடனை திருப்பி செலுத்திடுறேங்க. என் மனைவி மக்களை நானே அடிமைகளா விற்கிற கொடூரமான தண்டனையும் எனக்கு கொடுக்காதீங்க அரசே, தயவு பண்ணுங்க அரசே.
உன்னால் என் கடனை திரும்ப செலுத்த இயலும் என்ற நம்பிக்கை எனக்கு சிறிதேனும் இல்லை
அரசே.
உன்னை தண்டிக்கலாம் என்றாலோ நீ கெஞ்சுவதை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. சரி, உன் கடனை தள்ளுபடி செய்கிறேன், பழைத்து போ.
அரசே, அரசே, நன்றி அரசே, ரொம்ப நன்றி. என்ன இந்த ஆகாசு பயில காணும்? 100 தெனாரியத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு திரும்பி தராம ஏமாத்தலான்னு பார்த்தானா? அவன் வீட்டுக்கு வந்து எப்ப கேட்டாலும் அவன் வெளியூர் போயிருக்கான் இல்லங்கிறாங்க.
ஆசா,
அட்டே, அதோ வர்றான் ஆகாசு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான்.
பாப்பா ஆசா,
நான் வர்றத இருக்கட்டும், நானும் ஒரு வாரமா உன்னை தேடி வர்றேன். எப்ப கேட்டாலும் உன் வீட்டுல நீ இல்ல, ஊருக்கு போயிருக்கான்றாங்க, என்ன விஷயம்?
உண்மைதான்ப்பா, நான் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு, இன்னைக்குதான் திரும்ப வரேன்.
அம்மா, என்கிட்ட 100 தெனாரி என் கடை வாங்கின, அத போன வாரமே திருப்பி தந்துடுவேன்னு சொன்னேன். சொன்னா சொன்னபடி கடனை திரும்ப தரணுமேனு இல்லாம நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டான்னா என்ன பார்த்தா என்ன?
ஆசா, எதிர்பாராம ஊர்ல என் தகப்பனா காலம் ஆயிட்டாரு. நான் போய் தான் எல்லா காரியத்தையும் பார்க்க முடியாது.
அதெல்லாம் இருக்கட்டும், என் கடனுக்கு என்ன வழி?
போன இடத்துல எதிர்பாராம நிறைய செலவாயிருச்சு.
அதுக்கு என் கடனுக்கு என்னப்பா சம்பந்தம்?
எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுப்பா, எப்படியாவது உன் கடனை திருப்பி
அடைச்சிடுறேன். நல்ல கதையா இருக்க. ஒரே மாசத்துல நீ திருப்பி தருவேன்னு சொன்னதுனாலதான் நான் உனக்கு பணமே கொடுத்தேன்.
என்னப்பா பண்றது, எங்க அப்பா
காலமாயிட்டதால. எது எப்படி இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதுதான் மனுஷனுக்கு அழகு. கடன் வாங்கின ஒவ்வொருத்தனும் இப்படியே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா கடன் கொடுத்தவன்தாலும் என்ன ஆகுறது? இத பாரு, நீ கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, நீ இப்ப உடனடியா கடனை திரும்ப கொடுக்கலன்னா அப்புறம் கம்பி தான் என்ன.
என்னப்பா நீ கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? இவ்வளவு கராரா பேசுறியப்பா?
வீண் பேச்சு தேவையில்லை. இப்ப கடைசியா என்னதான் சொல்ற நீ?
நாம எவ்வளவு நாள் ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம், எவ்வளவு காலம் பழகி இருக்கோம், அதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா.
அதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா என் தலையில துண்டா போட்டுக்கிட்டு தான் போகணும். என்ன பேச்சு? நான் ஆக வேண்டியத பாக்குறேன். அரசே வணக்கம்.
நீ ஆசா அல்லவா?
ஆமா அமுக அரசே.
உன் கடனைத்தானே நான் என்று மன்னித்து அனுப்பினேன்.
ஆமா அமுக.
நான் இப்போது என் மனதை மாற்றிக்கொண்டேன். உடனே உன் கடனை செலுத்தும்படி இப்போது ஆணையிடுகிறேன்.
ஐயோ அரசே, 10,000 தானதுக்கு இப்ப நான் எங்க போவேன்?
எது எப்படி இருந்தாலும் கொடுத்த வாக்கு காப்பாத்தணும், அதுதான் மனுஷனுக்கு அழகு. கடன் வாங்கினவன் ஒவ்வொருத்தனும் இப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா கடன் கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகிறது? இந்த பாரு, நீ கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, நீ இப்ப உடனடியா கடனை திரும்ப கொடுக்கலன்னா அப்புறம் கம்பிதான் எண்ணணும். என்ன பார்க்கிறாய்? உன்னிடம் 100 தினாரியம் கடன் வாங்கிய உடன் ஊழியனிடம் நீ பேசிய வார்த்தைகள் தானே இவை? நீ அந்த ஊழியனை சிறையில் தள்ளி தண்டித்ததை மற்ற ஊழியர்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்.
அரசே அரசே அரசே, என்ன மன்னிச்சிருங்க அரசே, அரசே எனக்கு இரங்க காட்டுங்க அரசே அரசே.
உன் கடனை நான் மன்னித்து நான் உனக்கு கட்டி இரக்கத்தை நீ உன் உடன் ஊழியனுக்கு காட்டாத போது நான் ஏன் உனக்கு இறங்க வேண்டும்?
ஐயோ,
யாரங்கே இவனை சிறையில்
வேண்டாம் அரசே.
இவன் கடனை திரும்ப அடைக்கும் வரை இவனை சித்திரவதை செய்யுங்கள்.
அரசே 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 அரசே.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இறைமகன் இயேசு வலியுறுத்திய மன்னிப்பின் மாண்பினை இன்றைய சூழலிலும் நாம் உணர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது.
மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னித்தருளும் நன்மை செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும் உண்மை சொல்லா.
பல் சுவை நிகழ்ச்சியை இத்தவக்காலத்தில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அஞ்சல் பெட்டி,
அஞ்சல் பெட்டி.
அன்பு நெஞ்சங்களே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்துள்ளது போல் கொரோனா தொற்று கிருமியால் இத்தாலி நாடு மிக மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தேவையில்லாமல் எவரும் வீட்டிலிருந்து வெளியே பயணம் செய்யக்கூடாது என்ற அரசு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பள்ளிகளும் கல்லூரிகளும் April 3 வரை மூடப்பட்டுள்ள நிலையில் வீடுகளில் இருந்து காரணமின்றி, அதாவது அத்தியாவசிய வேலைக்கு செல்வதற்கோ மருத்துவமனைக்கு செல்வதற்கோ பொருட்கள் வாங்குவதற்கோ என இந்த 3 காரணங்களின்றி வெளியே செல்ல இம்மாதம் 25 வரை தடை செய்யப்பட்டுள்ளது. நம்மூர் ஊரடங்கு உத்தரவு போல் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. அரசு போக்குவரத்து தடையின்றி இருப்பினும் ஒரு பேருந்தில், டிராமில், மெட்ரோவில் பயணம் செய்வோர் என 2 அல்லது 3 காண முடிகின்றது. திரையரங்குகள், உணவகங்கள் என மக்கள் கூடும் இடங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. பல சரக்கு கடைகள் மட்டுமே திறந்து வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன.
அன்புள்ளங்களே, நாங்கள் இதையெல்லாம் எதற்கு சொல்கின்றோம் என்றால், அடுத்த வாரத்திலிருந்து நம் குழுவில் உள்ள 3 வீட்டிலிருந்து பணி செய்ய உள்ளோம். ஆகவே சில வேளைகளில் வளமையான நிகழ்ச்சிகள் இடம்பெற முடியாத நிலை ஏற்படலாம். சில வேளைகளில் சில நிகழ்ச்சிகளை வீட்டிலிருந்து பதிவு செய்து அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படும் போது ஒலித்திறனில் சில வேளைகளில் தரம் இழப்பு இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். மேலும் நிகழ்ச்சிகள் வீட்டிலிருந்து கொண்டே கணினி தொடர்புடன் நம் வானொலி தலைமையகத்துடன் பகிரப்படுவதால் சில நிகழ்ச்சிகளை ஓரிரு வாரத்திற்கு தள்ளி போடுகின்றோம், குறிப்பாக நம் அஞ்சல் பெட்டி. ஆனால் அதேவேளை திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை போன்ற முக்கிய நிகழ்வுகளும் முக்கிய செய்திகளும் தங்குத்தடையின்றி தொடரும். இரண்டு வாரங்களுக்கு பின் அஞ்சல் பெட்டியில் சந்திப்போம் என கூறி இன்று சில நேயர்களின் கருத்துக்களை பகிர்கின்றோம்.
வாழ்க்கை நெறிமுறைகளை சின்ன கதை வழியாக தெரிய வைக்கும் விதையாகும் கதைகள் நிகழ்ச்சி சிறப்பு. நம் வெள்ளி தின நாடகம் கேட்டேன், நல்ல வாழ்க்கை எது என்பதை உணர்த்தினீர்கள். குழந்தைகளின் நடிப்பும் சிறப்பு. திருநெல்வேலி எஸ் பொருணை பாலு.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 7வது நிறைவு நாளில் அவருக்கு நமது ஜபம் நிறைந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நன்றாக உள்ளன, தினமும் கேட்டு பயனடைகின்றோம். தோமா ஆச்சரியம், மணப்பாறை.
திருத்தந்தை குறித்த நேர்காணலில் நம் திருத்தந்தை ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரிடம் காட்டும் கருணையையும் அன்பையும் சிறப்பாக அருள்பணி சேவியர் ஜெயராஜ் அவர்கள் படம் பிடித்து காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து வந்த பாடலும் சிறப்பு. மா ஜெய்சிலன் கல்லுத்தரை.
சிலுவையில் அறையப்பட்டவரின் அழைப்பு என்ற தலைப்பில் விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டேன். மன்னிப்பு பற்றிய விளக்கம் மற்றும் அதற்கு கூறிய சில எடுத்துக்காட்டுகள் மனதை தொட்டன. நாடக மேடையும் ஞாயிறு சிந்தனையும் கேட்டு பயன்பெற்றேன். எஸ் வினோத்குமார், மைசூர்.
அவர் அவர்களுக்கு அவரவர் பழகிப்போன பாதையே சிறந்தது என்பதை விதையாகும் கதைகள் நிகழ்ச்சி வழியாக சிறப்பாக விளக்கி கூறினீர்கள், பாராட்டுகள். ரேக்கி சே வேதமூர்த்தி, வே மைதிலி, வே லோகேஷ், திருப்பூர்.
மகளிர் நிகழ்ச்சியில் நாட்டின் உண்மையான சொத்துக்களாக நற்பணியாற்றும் பல பெண்களை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டின. இருப்பினும் தொலைக்காட்சி தொடரின் சேற்றில் பொருளும் பல பெண்கள் விழிப்புணர்வு கொள்ளும்போது மகளிர் தினம் சிறக்கும். முனுகப்பட்டு ப. கண்ணன் சேகர்.
வாரமூர் அலசல் பகுதி சிறப்பாக இடம்பெற்றது, நன்றிகள் பல. பின் செய்திகள் சிறப்பாக இடம்பெற்றது. எனக்கு வத்திக்கான் வானொலி வாட்ஸ்அப் எண் 2 தரவும். பொள்ளாச்சி தேவநல்லூர் செந்தில்குமார்.
அன்புள்ளங்களே, இதோ நம் தொடர்பு முகவரிகளை தந்துவிடுகின்றோம்.
நம் இந்திய தொடர்பு முகவரி: வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகள், கேர் ஆஃப் எஸ் நவராஜன், 39/18 வட்டச்சாலை, சென்னை 6000024.
இலங்கை அலுவலக முகவரி: வத்திக்கான் வானொலி தமிழ் நிகழ்ச்சிகள், கேர் ஆஃப் அருள்பணி டி ஜே கிருபாகரன், ஆயர் இல்லம், தபால் பெட்டியன் 2, கொழும்புத்துறை, யாழ்ப்பாணம்.
நம் தலைமையக முகவரி: வேட்டிகன் ரேடியோ, இந்தியன் செக்ஷன், தமிழ் புரோகிராம்ஸ், 00120, வேட்டிகன் சிட்டி.
நம் மின்னஞ்சல்: indiano.tamil@spc.va.
நம் இணையதளம் www.radiovaticana.va.
நம் முகநூல் பக்கம் www.facebook.com/vaticannews.ta.
நிகழ்ச்சி குறித்த கருத்து பரிமாற்றங்களில் கலந்து கொள்ளும் நோக்கத்துடன் நம் வாட்ஸ்அப் பக்கமான வேட்டி வானொலியில் இணைந்து கொள்ள விரும்புவோர் 00939327098836 என்ற எண்ணுடனோ 00939307744426 என்ற எண்ணுடனோ வாட்ஸ்அப் வழி தொடர்பு கொள்ளவும்.
நம் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவதற்கு உதவும் நேயர் நவராஜனின் இணையதளம் www.anbinmadal.org.
அன்புள்ளங்களே, அடுத்த 2 வாரங்களும் அஞ்சல் பெட்டி இடம்பெறாது என்ற போதிலும் கருத்துக்களை எழுதி அனுப்ப மறவாதீர்கள். 2 வாரத்திற்கு பின் அனைத்தையும் ஒன்றாக அலசுவோம். தொடரட்டும் அன்பும் நட்பும். நன்றி கூறி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி.
வணக்கம்.
வணக்கம்.